தென்றல் பிப்ரவரி 2014 ஆண்டு இதழில் நேர்காணல் பகுதியில் மதுரை GS மணி உரையாடல் ஸ்ரீ வித்யா ரமேஷ் அவர்கள். ஒலிவடிவு சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். தமிழின் தேர்ந்த கர்நாடக சங்கீத வித்வான் கலைமாமணி மதுரை GS மணி, தமிழிசை கடல், தமிழிசை வேந்தர், சங்கீத ரத்னா, சங்கீத ஜோதி, காயக ரத்னம், ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் விருது, மகாராஜபுரம் சந்தானம் விருது உள்ளிட்ட பலவற்றை பெற்றவர். தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதத்தில் இவர் எழுதியிருக்கும் கீர்த்தனைகள் பரவலான வரவேற்பை பெற்றவை. அகில இந்திய வானொலியிலும் சென்னை தொலைக்காட்சியிலும் பல நிகழ்ச்சிகளை தந்துள்ளார். திரையுலகில் MS விஸ்வநாதனுக்கு துணை இசையமைப்பாளராக இருந்திருக்கிறார். இவரது கர்நாடக இசையும் சினிமாவும் என்ற ஒலிப்பேழை பலரது பாராட்டுதலை பெற்ற ஒன்று. ஸ்ரீ அன்னை மீது TV கபாலி சாஸ்திரி இயற்றிய பாடல்களை பிரேயர்ஸ் என்ற பெயரில் ஒலிப்பேழையாக்கி உள்ளார். தேவாரம், திருவாசகம், பஜனைகள் என்று பல ஒலிப்பேழைகள் தந்துள்ளார். உலகெங்கும் சென்று கர்நாடக இசை குறித்த செயல் வழி உரைகள் நடத்தி வருகிறார். தெந்தலுக்காக அவருடன் உரையாடியதிலிருந்து உங்களுக்குள் இசை ஆர்வத்தை தூண்டியது யார்? என்னுடைய சகோதரிகள் பாபு ஐயங்கார் என்பவரிடம் இசை பயின்றார்கள். அதை கேட்டு கேட்டு அதில் ஆர்வம் வந்தது. நானும் கற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னேன். அவர் அப்பாவிடம் சொல்லி என்னை கூட்டிக் கொண்டு போய் சொல்லிக் கொடுத்தார். அவர்தான் எனக்கு வழிகாட்டி. ஆனால் இசையில் இன்ஸ்பிரேஷன் என்றால் GN பாலசுப்ரமணியம் தான். இந்துஸ்தானிக்கு ஓம்காரநாத் தாகூர் மற்றும் உஸ்தாத் படே குலாம் அலிகான். நான் டெல்லியில் 4 வருடங்கள் வேலை பார்த்தேன். அப்போது இந்துஸ்தான சங்கீத கச்சேரிகளுக்கு போவது பழக்கமானது. கவாலி, கசல் என்று எல்லாவற்றுக்கும் போவேன். நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு பஜனை என்று நிறைய அமைச்சூர் கச்சேரிகள் செய்திருக்கிறேன். 1957 வரை டெல்லியில் இருந்தேன். 57 திருமணமானது. அந்த ஆண்டிலேயே பிரபல இசையமைப்பாளர் MS விஸ்வநாதனிடம் இணை இசையமைப்பாளராக சேர்ந்தேன். சில வருடங்களுக்கு பின் மீண்டும் கர்நாடக சங்கீதத்திற்கே திரும்ப வந்துவிட்டேன். என்ன காரணம்? இசை ஆர்வம்தான். சினிமாவில் நான் வேலை பார்த்த போது கூட நிறைய கச்சேரிகள் செய்திருக்கிறேன். கல்யாணம், ராமநவமி, உற்சவங்கள் என்று நிறைய செய்தேன். மேலும் அப்போ சினி ஃபீல்ட் ரொம்ப டிமாண்டிங்காக இருந்தது. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் கூட ஓய்வு கிடைக்காது. எப்போதும் வேலைதான். எனக்கோ நிறைய கச்சேரிகள் செய்ய ஆசை. அதனால் முழுக்கவே கர்நாடக சங்கீதத்துக்கு நேரம் ஒதுக்க சினி ஃபீல்டை விட்டு கர்நாடக சங்கீதத்துக்கு வந்தேன். நீங்கள் ஹிந்துஸ்தானியும் பாடுவீர்கள் அல்லவா? ஆமாம், அது எனக்கு மிகவும் பிடித்தமானது. நீங்கள் ஹிந்துஸ்தானி சங்கீதம் கற்றுக்கொண்டீர்களா? சங்கீதத்தை பொறுத்தவரை எனக்கு ஒரு முறை கேட்டால் பாராயணமாகிவிடும். ஓ, அது இறைவன் கொடுத்த வரம். ஒருவர் பாடியதை கேட்டு அதே மாதிரி என்னால் திரும்பி பாட முடியும். நல்லது. உங்கள் குணவளத்திற்கும் கம்பீரத்திற்கும் என்ன காரணம்? எப்படி அதை பராமரிக்கிறீர்கள்? அதற்கெல்லாம் யோக பயிற்சி தான் காரணம். கூடவே பிராணாயாமம் செய்து வருகிறேன். இந்த இளம் இசைக்கலைஞர்கள் தங்கள் குரலை பராமரிக்க என்ன அறிவுரை தருவீர்கள்? பாடுவதில் முதிர்ச்சி வரும் வரை தினமும் பயிற்சி செய்ய வேண்டும். அது வந்துவிட்டால் அதன் பிறகு ஓரளவு சாதகம் போதும். பல மொழிகளில் நீங்கள் 350 மேற்பட்ட சாகித்யங்களை இயற்றியுள்ளீர்கள். அது பற்றி சொல்லுங்களேன். எனக்கு 24 வயதாக இருக்கும் போதே நான் இம்முயற்சிகளை ஆரம்பித்து விட்டேன். அப்போது எனக்கு தோணுவதை, மனதில் வருவதை ஒரு நோட்புக்கில் எழுதிக்கொண்டிருப்பேன். அதை பாடிக்கொண்டிருப்பேன். அதை கேட்க சில பேர் நன்றாக இருக்கிறதே என்று வாங்கி கொண்டு போவார்கள், பாடுவார்கள். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்ததுதான் அது. சொல்ல போனால் என் கையில் ஒண்ணுமே இல்லை. தெய்வீக அருள் தான் இதற்கெல்லாம் காரணம். உங்களுடைய முதல் சாகித்யம் எது என்று நினைவில் இருக்கிறதா? இருக்கிறது. கயல் கண்ணியே என்கிற தமிழ் பாட்டு, ராகம் சக்கரவாகம், 2வது ராஜசுகாமணி என்கிற சமஸ்கிருத பாட்டு. உங்கள் பாடல்கள் எல்லாம் புத்தகமாக வந்திருக்கிறதா?
தமிழில் வந்திருக்கிறது. தென்னவன் இசை உலா என்பது பெயர். நேற்று கூட சாய்பாபா கோயிலில் அதை விட்டுக் கொண்டிருந்தார்கள்.
ஆடியோகளும் வந்திருக்கிறதா?
ஆமாம், அந்த புத்தகத்தோடையே அதன் சீரியும் கிடைக்கும். 41 பாடல்களையும் அதில் நானே பாடி விளக்கியிருக்கிறேன். ஏனென்றால் வெறும் நோட்டேஷனாக கொடுத்தால் சரியாக வராது, பாடுவதற்கு கஷ்டமாக இருக்கும் என்பதால் நானே சுதியெல்லாம் விளக்கி அதில் பாடியிருக்கிறேன். அதை கேட்டு பயிற்சி செய்து பாட முடியும்.
இந்த புக்கை ஆன்லைனில் ஆர்டர் பண்ண முடியுமா?
இல்லை, என்னுடைய தொலைபேசியில் பேசினால் கிடைக்க நான் ஏற்பாடு செய்ய முடியும். என் நம்பர் 2492464465697. அந்த காலத்தில் நீங்கள் கேட்ட சங்கீதத்துக்கும் இந்திய சங்கீதத்துக்கும் எந்த வேறுபாட்டை பார்க்கிறீர்கள்? பெரிதாக ஒன்றும் வித்தியாசம் இருப்பதாக தெரியவில்லை. இந்த காலத்தில் எல்லாருமே மிக நன்றாக பாடுகிறார்கள். இல்லை, அந்த காலத்தில் எல்லாம் பாடல்களை நிறுத்தி நிதானமாக சொல்லி தருவார்கள், ரெக்கார்ட் பண்ண முடியாது என்றெல்லாம் கட்டுப்பாடு இருந்தது இல்லையா? அந்த காலத்தில் எல்லாம் எங்களை அத்தனை ஆழம் வரும் வரை திருப்பி திருப்பி பாட சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், ட்ரில் வாங்கி விடுவார்கள். அப்படி வரும் வரை நாம் பாடித்தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. ஆனால் இன்றைக்கு உள்ளவர்கள் ஒரே நாளில் ஒரு பாடலை கற்றுக்கொண்டு அடுத்த கிளாஸ் வரும்போது அடுத்த பாடலுக்கு போய்விடுகிறார்கள் இல்லையா? அதனால் ஏதாவது உங்களுக்கு குறைபாடுகள் தெரிகிறதா என்று கேட்கிறேன். இசை என்பதே ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ் தான். நேற்று கச்சேரியில் கூட நான் முன்பே பாடிய பாடலைத்தான் பாடினேன் என்றாலும் நான் கருத்தூன்றி மிகவும் கவனமாக பாட வேண்டும். சரியான கட்டுப்பாட்டுக்குள் நம்மை வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பயிற்சி ரொம்ப முக்கியம். தினந்தோறும் சாதகம் செய்யத்தான் வேண்டும். நான் கச்சேரிக்கு வரும்போது கூட காலையில் அரை மணி நேரம் சாதகம் செய்து விட்டுத்தான் வந்தேன். நீங்கள் இசை சொல்லி தருகிறீர்களா? ஆமா, ஸ்கைப்பில் ஆரம்பித்திருக்கிறேன். ஆனால் நான் ரொம்ப தொடக்க நிலை சங்கீதம் சொல்லி தருவதில்லை. கொஞ்சம் நன்றாக பாடுகிறவர்களாக இருந்தால் சொல்லிக் கொடுப்பேன். நான் கத்துக்கிற வாழ்க்கை உங்களுக்கு சங்கீதம் கத்துக்கணுமா இல்ல பாட்டுகள் கத்துக்கணுமான்னு கேட்பேன். ஏன்னா ஸ்கைப்பில் அடிப்படை சொல்லிக் கொடுப்பது கொஞ்சம் கஷ்டம், கேட்கிற வாழ்க்கை பொறுமை இருக்காது. ஆனா கீர்த்தனைகள் அப்படி இல்லை, 300-350 கிளைகள் என்கிட்ட இருந்து கத்துக்கலாம். இதற்கு என்னோட gsmoney1008@gmail.com என்ற மெயில் முகவரிக்கு தொடர்பு கொள்ளலாம். சினிமா இசை கர்நாடக சங்கீதம் இதோட சினிமாவிலும் நடிச்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. 10-15 படங்கள் செய்திருக்கிறேன். எல்லாம் சின்ன சின்ன ரோல்கள். நான் ஏற்கனவே சினி ஃபீல்டில் இருந்ததால் சில பேர் இதை பண்ணி கொடுங்களேன் சார் என்று கூப்பிடுவார்கள். கமல் விஜயகாந்த் எல்லாருக்கும் புதியவர்களுக்கும் தெரியும். சார் நீங்க வாங்கலேன் என்பார்கள். நானும் சரி என்று சொல்லி நடித்துக் கொடுப்பேன். முதல் படம் என்ன, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? ராஜா மலே சிம்மர் என்பது என் முதல் படம். ஆறுமுகம், காதலர் தினம், ஆள வந்தான்னு நிறைய படங்களில் சின்ன சின்ன ரோல்கள் நடித்திருக்கிறேன். ஆனால் எனக்கு இசைதான் முக்கியம் என்பதால் நிறைய வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்வதில்லை, தவிர்த்தே வருகிறேன், விலகியே இருக்கிறேன். எனக்கு ஆத்ம திருப்தியை தருவது இசைதான். மெல்லிசை, கர்நாடக சங்கீதம், கசல், ஹிந்துஸ்தானி, நடிப்பு, இசை அமைத்தல் என்று நீங்கள் ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் செய்ய எப்படி நேரம் கண்டுபிடிக்கிறீர்கள்? என்னுடைய சிந்தனை எப்போதும் இசை மற்றும் ஆன்மீகமாகத்தான் இருக்கும். இசைக்கு ஆன்மீக பக்கம் ஒன்றுண்டு, அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். மற்றதெல்லாம் பின்னால்தான். எனக்கு கர்நாடக சங்கீதம் ரொம்ப முக்கியம். தியாகராஜ சுவாமிகள், தீட்சிதர்களை, அவர்களது வாழ்க்கை வரலாறுகளை மையமாக வைத்து நிகழ்ச்சிகள் நடத்துகிறேன். அதிலும் கூட ஒரு வயலின் மிருதங்கம் வைத்து அதை நடத்துவேன். ஏழு தியாகராஜ கீர்த்தனைகளை தேர்ந்தெடுத்து அதில் அவர் என்ன சொல்கிறார், ஏன் சொல்கிறார், ஏன் ராமநாமத்தை பற்றி அடிக்கடி சொல்கிறார் என்பதையெல்லாம் சொல்லுவேன். அதுபோல தீட்சிதரை எடுத்துக்கொண்டு அவரது தேவி வழிபாடு, தேவி கீர்த்தனைகள், பிற சாகித்யங்கள், சிறப்புகள், ஏன் எப்படி என்பதெல்லாம் அதில் பேசுவேன். உங்களுடைய இஷ்ட தெய்வம் எது? நான் மதுரையைச் சேர்ந்தவன். சின்ன வயதிலிருந்தே இஷ்ட தெய்வம் மீனாட்சி தான். என்னுடைய பாடல்களில் ராஜபூஜித என்ற முத்திரை வரும். சமஸ்கிருதம் தெலுங்கில் வரும், தமிழில் வராது. ஏனென்றால் ராஜபூஜித என்பது சமஸ்கிருத வார்த்தை. தென்னவன் இசை உலா என்ற புத்தகத்தில் உள்ள ஒரு பாடலை இன்றைக்கு எல்லாரும் பாடுகிறார்கள். கல்யாண வீடுகளிலும் பாடுகிறார்கள். தோரண பந்தலிலே என்பது அந்த பாடல். நேற்று கூட அதை நான் பாடினேன். 2 வருஷத்துக்கு முன்பு இங்கு வந்திருந்த போது ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டிருந்தார்கள், போயிருந்தேன். அங்கே இந்த பாடலை பாடினார்கள். அதை இயற்றியது நான் என்பது அவர்களுக்கு தெரியாது, நான் ஒன்றும் சொல்லவில்லை. மும்பையில் ஒரு நிகழ்ச்சியில் 8-9 பேர் சேர்ந்து அந்த பாடலை பாடினார்கள். உங்களுடைய மறக்க முடியாத நினைவுகள்? மறக்க முடியாத நினைவுனா ஜிஎன்பி, ஆலத்தூர் பிரதர்ஸ், படேகுலா மலிகான், ஓம்கார்நாத் தாகூர் போன்றோருடைய கச்சேரிகளை எல்லாம் நேரில் கேட்டதுதான். இன்றைக்கும் அந்த கச்சேரிகள் எல்லாம் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. உங்கள் குடும்பம் பற்றி? ஒரு மகன், ஒரு மகள். மகளுக்கு இரண்டு பெண் குழந்தைகள். அவர்கள் இசை வழியில் வந்து கொண்டிருக்கிறார்களா? என்னுடைய இரண்டாவது பேத்தி ஸ்ரீநிதி மிகவும் நன்றாக பாடுவாள். 13-14 வயதுதான் ஆகிறது. என்னிடம் கீர்த்தனைகள் கற்றுக் கொண்டிருக்கிறாள். நல்ல ஞானம் இருக்கிறது. அப்புறம் அவளுடைய விருப்பம். இளைய தலைமுறையினருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இசையை கற்பது குறித்து சந்தோஷம்தான். ஆனால் அது ரொம்ப எளிமை என்று நினைக்க கூடாது. கச்சேரி பண்ணுகிறார்களா இல்லையா என்பது வேறு விஷயம். வாழ்க்கையின் இறுதி வரையில் என்னுடனே இசை இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இசையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம், அவசிய தேவையும் கூட. கச்சேரி செய்யும் கலைஞராக வேண்டும் என்றால் அதற்கு பல காரணிகள் வேண்டும். அதற்கு உழைக்க வேண்டிய தினசே வேற. பாடுறதை எல்லாரும் பாடலாமே, ஆனா கர்நாடக சங்கீதம் பாடினால் அது மனசுக்கு ஒரு இதத்தையும் அமைதியையும் சந்துஷ்டியையும் கொடுக்கக்கூடியது. அது குழந்தைகளுக்கு இப்ப புரியாது, அவ இப்ப பாடிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சுதான் புரியும். அது ஆறுதலும் ஆனந்தமும் தரும், ஆன்மீகமும் தரும். நீங்கள் விரும்பினால் மற்ற மொழி கீர்த்தனைகள் பாடினாலும் தமிழ் கீர்த்தனைகளும் பாடணும். ஏனென்றால் தமிழ் பாட்டை தான் நன்னா உணர்ந்து புரிஞ்சு பாட முடியும். ஏன்னா மற்ற பாடலாம் பாஷை புரிந்தால்தான் புரியும், அவ்வளவு உணர்ந்து பாட முடியாது. பாவத்துக்கு அங்கே இடம் இல்லை. சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா என்றால் உங்களுக்கு புரியும். தமிழ் கீர்த்தனைகள் நிறைய பாடணும். கர்நாடக சங்கீதம் என்றால் என்ன என்று கேட்டீர்கள் என்றால் தமிழிசைதான் என்பது என் கருத்து. தமிழிசைதான் இன்றைக்கு கர்நாடக சங்கீதமாக ஐக்கியமாகிறது. நான் தமிழ் வெறியன்னு செனட்டிக் சொல்லலாம். உங்களுடைய கிருதிகள் வேறு மொழிகள்ல நிறைய இருக்கு இல்லையா?
ஆமாம், அதனால்தான் தமிழ் கீர்த்தனைகள் எல்லாரும் பாடுற மாதிரி வரணுமே ஈஸ்வரான்னு வேண்டின்றேன். அதுக்கு மீனாட்சி அருள் பண்ணினா. அதை வெறும் சுதியோட எளிமையாக பாடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை கேட்டு யாரும் கத்துக்கலாம். மத்தபடி எனக்கு பெரிய கூட்டம் வந்துதான் பாடணும்னோ கச்சேரி பண்ணணும்னோ ஆசைப்படல. 5 பேர் உட்கார்ந்தா கூட நான் கச்சேரி பண்ணுவேன். என்ன மதிச்சு ஒரு வயலின் வித்வான், ஒரு மிருதங்க வித்வான் என் கூட உட்கார்றார் அப்படிங்கும் போது அவங்களே கௌரவப்படுத்தணும் இல்லையா?
நேற்றைய கச்சேரியில் சிதம்பரனை திகம்பரனை பாட்டு ரொம்ப நன்னாக இருந்தது.
ஆமா, அது நை நைன்னு முடியும். தன்னவன் இசை உலாவில் இருக்கிறது.
நன்றி,
ரொம்ப சந்தோஷம்.
ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன்,
பாஸ்டன்.